நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
நேயர்களே, இப்போ நம்முடைய நிலையத்துக்கு வந்து ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டாரம் சென்னம்பட்டியிலிருந்து கார்த்திகேயன் அவங்க வந்திருக்காங்க. இவங்க வந்து நம்ம பல்கலைக்கழகத்தில் திறந்த வெளி மற்றும் தொலைதூர கல்வியில் இளநிலை பண்ணை தொழில்நுட்பம் படிச்சுட்டு இருக்காங்க. இவங்கக்கிட்ட இப்போ நம்ம என்னென்ன பயிரெலாம் சாகுபடி பண்ணுறாங்க, என்ன முறைகள் பின்பற்றிட்டு இருக்காங்க, அவங்க இந்த படிக்கக்கூடிய இந்த படிப்பு அவங்களுக்கு எந்த வகையில் உதவியாக இருக்குது, இது எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
வணக்கங்க. என் பேர் டி கார்த்திகேயனுங்க. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டம் சென்னம்பட்டி வில்லேஜிலிருந்து வந்திருக்கிறோங்க. இங்கே நாங்கள் வந்து இங்கே வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இளநிலை பண்ணை தொழில்நுட்பம் படிச்சுக்கிட்டு இருக்கிறோங்க. இந்த இளநிலை பண்ணை தொழில்நுட்பம் வந்து எங்களுக்கு சில டெக்னாலஜிலாம் எங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அது மூலமாக எங்களுக்கு விவசாயம் செய்கிறதுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குதுங்க.
கார்த்திகேயன், நீங்கள் வந்து என்ன பயிரெலாம் சாகுபடி பண்ணுறீங்க, எவ்வளோ வருஷமாக வேளாண்மையில் ஈடுபட்டுருக்கீங்க?
ஒரு 5 வருஷமாக வேளாண்மையில் ஈடுபட்டுருக்குறோங்க. நாங்கள் வாழையும் பயிர் செய்வோங்க, பப்பாளி செய்வோங்க, நிலக்கடலை, மஞ்சள், வெங்காயம் இதெல்லாம் பயிர் செஞ்சிட்ருக்குறோங்க.
இப்போ வாழை மஞ்சள் அதெல்லாம் வந்து பயிர் பண்ணணுனாக்கா உங்களுக்கு நல்ல தண்ணி வசதி வேணும். இப்போ உங்களுடைய பகுதியில் உங்களுக்கு தண்ணி வசதியெலாம் இருக்குங்களா?
தண்ணி வசதியெலாம் நல்லாவே இருந்ததுங்க. ஆனால் ஒரு 1 ஏக்கரா வந்து கொஞ்சம் மழை இல்லாதனால எல்லாம் கொஞ்சம் வாட்டர் சோர்ஸ்லாம் குறைஞ்சி போச்சுங்க. அதனால் 2 ஏக்கரா வெள்ளாம பண்ணுறத ஒரு 1 ஏக்கரா குறைஞ்சிருச்சுங்க. எல்லாம் போர்வெல் தானுங்க, கிணற்று பாசனம் தான். இதன் மூலமாக ஓரளவுக்கு வாட்டர் கிடச்சிக்கிட்டு இருந்ததுங்க. இப்போ மழை வந்து அறவே இல்லாதனால ஒரு 2 வருஷமாக கொஞ்சம் வாட்டர் சோர்ஸில் குறைஞ்சிருச்சுங்க. ஒரு சில இடத்துல இப்போ தண்ணியே இல்லாத அளவுக்கும் போயிடுச்சுங்க.
வேளாண்மையை பொறுத்த வரைக்கும் மழைங்கிறது ஒரு முக்கியமான காரணியாக இருக்குது. இப்போ நீங்கள் மழை இருக்கிற சமயத்தில் வாழை போட்டிங்க அப்படின்னாக்கா என்ன ரகங்கள் இது வரைக்கும் சாகுபடி பண்ணியிருக்கோம்?
நாங்கள் இது வரைக்கும் நேந்திரம், கதளி 2 ரகமும் நாங்கள் பயிர் செஞ்சிட்ருக்குறோங்க.
வாழை சாகுபடியில் முக்கியமாக என்னென்ன தொழில்நுட்பங்கள்லாம் நீங்கள் கடைபிடிக்கிறீங்க?
வாழை சாகுபடியில் முதல்ல வந்து கண் வந்து நல்ல தேர்வு கண்ணாக பார்த்து தேர்ந்தெடுப்போங்க. அதுக்கு முன்னாடி மருந்தில் ட்ரீட்மெண்ட் கொடுத்துங்க. 1 லிட்டருக்கு 5 மில்லி மோனோக்ரோடோபாஸ், 1 லிட்டருக்கு 5 கிராம் கார்பன் டைசைம் மருந்து நழைச்சிங்க. 1-3 மணி நேரம் காய வச்சு நிழல் உலர்த்தி அடுத்த நாள் வந்து அதை நாங்கள் தோட்டத்தில் வந்து குழி எடுத்து வச்சுருவோங்க. அடி உரம் வந்து ஏக்கருக்கு 5 to 8 டன் வரைக்கும் மக்கிய தொழு உரம் போடுவோங்க. அது இல்லாத பட்சத்துக்கு கோழி எரு வாங்கி அப்ளை பண்ணிங்க, 3-4 உழவு ஓட்டுவோங்க. அப்புறம் அதுக்கு ஓட்டும் பின்னாடி கடைசி உழவில் நல்லா ரொட்டராக ட்ரிட்டு மண்ணை சைனிங் பண்ணிவிட்டுங்க. அப்புறம் 6:30 குழி எடுத்து கதளி ரகத்துக்கு, இது நேந்திரமாக இருந்தால் 7 அடி 7 அடி போட்டுங்க நடவு பண்ணிடுவோங்க.
சரிங்க. இப்போ நடவு போட்டதுக்கப்புறம் வந்து இடையில நல்ல கேப் இருக்கும் இல்லைங்களா, வாழை முதல்ல போடும்போது அதில் ஊடு பயிராக ஏதாவது சாகுபடி பண்ணுவீங்களா?
ஊடு பயிர் வந்து நாங்கள் எதுவும் சாகுபடி பண்ணுறது இல்லைங்க. அதில் ஊடு பயிர் பண்ணும்போது உங்களுக்கு வாழை வந்து 1 மாதம் லேட்டாகி வருதுங்க வெட்டுக்கு. அதனால் ஊடு பயிர் வந்து நாங்கள் பண்ணுறது இல்லைங்க. முன்னாடியே வெட்டுக்கு வந்தாத்தே எங்களுக்கு விலை கிடைக்குங்க. 1 மாதம் லேட்டாகி வரும்போது எங்களுக்கு விலை குறைஞ்சி போயிடுதுங்க. அதனால் ஊடு பயிர் எதுவும் சாகுபடி பண்ணுறது இல்லைங்க.
சரிங்க. இப்போ ஊடு பயிரெலாம் எதுவும் போடலை அப்படின்னாக்கா வாழையில் வந்து களை பிரச்சனை வந்துடும் இல்லைங்களா, அதுக்கு என்ன பண்ணுறீங்க?
களை பிரச்சனைக்கு ஆரம்பத்தில் ஸ்டேஜில் ஆட்கள் கொண்டு களை வெட்டிடுவோங்க. அப்புறம் செடி 1-3 மாதம் கிராப் வந்த பின்னாடிங்க களைக்கொல்லி மருந்து அடிச்சிருவோங்க. களைக்கொல்லி கிளைபோசேட் அல்லது கிரமாக்சான்கிற மருந்தை யூஸ் பண்ணி நாங்கள் பயன்படுத்திடுவோங்க.
இப்போ எப்படிங்க தண்ணி பாசனம், அதுக்கப்புறம் உரம் கொடுக்கறது, அதெல்லாம் எந்தெந்த பருவத்தில் என்ன மாதிரி கொடுப்பீங்க?
நாங்கள் கண்ணு நடவு பண்ணுறது வந்துங்க கதலியை வந்து மாசியில் நடவுங்க. மாசியில் நெட்டிலிருந்து 1-30 நாள் கழித்து நாங்கள் அதுக்கு ஒரு இயற்கை நுண்ணுயிர்கள் கொடுப்போங்க. சூடாமோனஸ் விரிடி எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுங்க. 1-5 நாள் நிழலில் வச்சுருந்து அப்புறமேல் நாங்கள் அதை வந்து கண்ணுக்கு அப்ளை பண்ணிடும், மண்ணில் போட்டு மூடி விட்டுருவோங்க. உரம் வந்துங்க 2.5 மாதத்துக்கு பிறகு வந்து ட்ரிப் இரிகேஷன் தான் பயன்படுத்திருக்கிறோங்களா. ட்ரிப் மூலமாக நாங்கள் வந்து ஆரம்பத்தில் தலைச்சத்தும் கொடுப்போங்க. அப்புறம் 1 மாதம் கழித்து மறுபடியும் தலை மணி சத்து கொடுப்போங்க. அப்புறம் 5வது மாதம் வரும்போது தலை மணி சாம்பல் 3 கொடுப்போங்க. அப்போ அது கூட மைக்ரோ நியூட்ரியன்ட்லாம் கொடுப்போங்க. அதெல்லாம் பனானா ஸ்பெஷல்ன்ட்டு பேக்கிங்லேயே கம்பெனியில் வருதுங்க. அது வாங்கி ஏக்கருக்கு 10 கிலோ அப்ளை பண்ணுவோங்க. அப்புறம் யூரியா எடுத்துக்கிட்டிங்கன்னா யூரியா 4 மூட்டை கொடுப்போங்க. பொட்டாஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 8 மூட்டை கொடுப்போங்க. டிஏபி 4 மூட்டை கொடுப்போங்க. 7வது மாதம் வரைக்கும் உரம் கொடுப்போங்க. 7வது மாதத்துக்கு மேலே நாங்கள் கொஞ்சம் உரம் கொடுக்கறத நிறுத்திடுவோங்க. அதுக்கு பின்னாடி வாழைக்கு பூவெல்லாம் உடச்சி விட்டுங்க, அதுக்கு வாழையில் புள்ளியெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு. அதுக்கு வந்து கார்பன் டாக்சிங்கிறது ஒரு மருந்து கொடுப்பேங்க. காயின்லாம் சைனிங் வர்றதுக்கு டபுள்னு ஒரு டானிக் இருக்குங்க, அது கொடுப்பேங்க.
சரிங்க, புறங்கள் எப்படி கொடுப்பீங்கன்னு நல்லா சொன்னீங்க. வேற உங்கள் பகுதியில் இப்போ வாழையில் வந்து ஏதாவது பூச்சியோ அல்லது நோய் தாக்குதல் ஏற்பட்டிருக்கா, அதற்கு நீங்கள் என்ன மாதிரி பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொண்டிருக்கீங்க?
வாழையில் மெயினாக வாடல் நோய் எங்கள் ஏரியாவில் அதிகமாக தாக்கியிருக்குதுங்க. வாடல் நோய்க்கு ஆரம்பத்துலேயே இருந்து தடுப்பு முறைகள் பயன்படுத்திட்டால் உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணிடலாங்க. ஆரம்பத்தில் விட்டுட்டோம்னா மறுபடியும் கண்ட்ரோல் பண்ணுறது முடியாதுங்க, அது இப்போ மெயின் பிரச்சனையாக இருக்குதுங்க. நூற்புழுவுன்ட்டு அது பயங்கரமான சேத்த தோட்டத்தையே அழிச்சிருதுங்க, அதுக்கு இதுதான் பாதுகாப்புங்க. தடுப்பு முறைகள் சூடாமோனஸ் விரிடி இதையெல்லாம் மிக்ஸ் பண்ணிங்க, ஒரு பாஞ்சு நாள் மோரில் தயிரில் ஊற வச்சுங்க. அதுக்கு பின்னாடி எடுத்து ஒவ்வொரு மரத்துக்கு ஒவ்வொரு லிட்டர் ஊற்றிட்டோம்னா அதுங்க ஆரம்பத்துலேருந்து கண்ட்ரோல் ஆகிக்குதுங்க. 1வது மாதம் 3வது மாதம் 5வது மாதம் 7வது மாதம் ஒரு 3 டைம் அப்ளை பண்ணிட்டா உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணிடலாங்க. ஆரம்பத்துலேருந்தே அதை விட்டுட்டுனா மறுபடியும் கெமிக்கல் யூஸ் பண்ணி தான் பயன்படுத்துவானுங்க. கெமிக்கலில் வந்து ஒரு சிலது கண்ட்ரோல் ஆகிறது இல்லைங்க, பட்டமரம்லாம் ஆகிறது இல்லைங்க, படாமல் இருக்கிறதுக்கு பாதுகாப்பு பண்ணிக்கலாங்க.
இப்போ நட்டதுலேருந்து எவ்வளோ நாள் கழித்து பூ வருங்க? அது வெட்டுக்கு அறுவடைக்கு வந்து எப்போ வரும்?
பூ வர்றது வந்து உங்களுக்கு 7வது மாதம் வருங்க. 7வது மாதம் பூ விட்டுருங்க, 10வது மாதம் எல்லாம் அறுவடை ஆயிருங்க. நேந்திரம் வந்து உங்களுக்கு கதலைக்கும் 1 மாதத்துக்கு முன்னாடியே அறுவடை ஆயிருங்க. இதுக்கு 1 மாதத்துக்கு பின்னாடி வச்சாலும் அது குயிக்குள்ளே வெட்டாயிருங்க.
சரிங்க, இப்போது எங்கே விற்பனைக்கு வந்து எங்கே எடுத்துகிட்டு போவீங்க, இல்லை உங்ககிட்டே வந்து எடுத்துக்கிறாங்களா?
மார்க்கெட்டிங் வந்து அங்கேயே பல வியாபாரிகள்லாம் இருக்கிறாங்க, நாங்கள் வெளியில் கொண்டு வரது இல்லைங்க. அங்கேயும் தோட்டத்திலே வந்து நியாயமான ரேட் கொடுத்து வெட்டிக்கிறாங்க. ரேட்டு வந்து நாங்களும் வெளியில் மார்க்கெட்டில் கேட்டுக்குவோங்க, அப்புறம் நம்ம பல்கலைக்கழகத்துகள் மூலமாக நம்மளுக்கு தகவல் கொடுக்குறாங்க, அதையும் பார்த்துக்குவோங்க. அங்கேயும் என்ன ரேட் கொடுக்குறாங்கிறதும் பார்த்துக்குவோங்க, சரியாக இருந்ததுன்னா வெட்டிட்டுருங்க.
வாழை போட்டு இப்போ எல்லாம் தார் வெட்டியாச்சு, அதுக்கப்புறம் காட்டை அழிச்சிட்டு வேறு பயிர் எதுவும் போடுவீங்களா, என்ன பண்ணுவீங்க?
பயிர் அறுவடையான பின்னாடி அழிச்சிட்டுங்க, வயலாக ஓட்டுவோங்க, அல்லது ஒற்றை விட்டு வெட்டிட்டு பருத்தி நடுவோங்க. தண்ணி அதிகமாக இருந்தால் நெல் நட்டுருவோங்க, எல்லாம் வயல் அடித்து போட்டு பருத்தி நடுவோங்க. அப்படி பருத்தி நெல்லாம் சும்மா வயல் அடித்து போட்டு மிளகுது பேஞ்சுனாக்குங்க, சணப்பு தக்கப்பூடு கொள்ளு இந்த மாதிரி எல்லாம் பல தானியங்கள்லாம் கலந்து எல்லாம் விதைச்சி விட்ருவோங்க. அதை வந்து ஒரு நல்ல எருவாக சிறந்த உரமாக நமக்கு கிடச்சிருக்குதுங்க, அது நல்லா கண் கூட பார்த்துருக்குதுங்க. நாங்கள் வாழை போட்ட காட்டில் இந்த மாதிரி எல்லாம் பலதானிய பயிரில் விளைச்சி விட்டுங்க. பப்பாளி செடி நட்டுங்க, பப்பாளி செடி வந்து 3 மாதமாக எந்த உரமும் கொடுக்கலிங்க, நல்லா கருகருன்னு நல்லா வந்து வளர்ச்சி கொடுத்ததுங்க. அதிலிருந்து நாங்கள் வந்து இயற்கையான உரத்துக்கு போனால் நம்மளுக்கு நல்லது, உரச்செலவெல்லாம் குறைச்சிக்கலாம், மண்ணுக்கும் பாதுகாப்பு, இந்த மாதிரி நாங்களே அனுபவ ரீதியாக உணர்ந்துக்கிட்டோங்க.
சரிங்க, இப்போ வாழை வந்து காடு அழிக்கும் போது அந்த கிழங்கெல்லாம் தோண்டி எடுத்து அப்புறப்படுத்துறீங்களா, இல்லை இப்போல்லாம் வந்து அதையே வந்து அப்படியே உழவு ஓட்டி விட்டாக்கா நல்லா உரமாயிக்கும்னு சொல்கிறாங்க, நீங்கள் என்ன மாதிரி பண்ணுவீங்க?
ஆரம்ப காலத்தில் மிஷினரிகள்லாம் இல்லாதப்போ அந்த மாதிரி தான் ஆள் விட்டு பேத்து எடுத்து போட்டுட்டு இருந்ததுங்க. தற்காலத்தில் வந்து மிஷினரிகள்லாம் வந்துருச்சுங்க, அப்படியே மரத்தையே போட்டு நொறுக்கி கிழங்கெல்லாம் பேத்து எடுத்துருங்க. அப்படி இருக்கிறதுனால எங்களுக்கு அந்த வாழை மரத்தில் இருக்கக்கூடிய உரங்கள் மற்ற சத்துக்கள்லாம் மறுபடியும் மீண்டும் மண்ணுக்குள்ளேயே போய் மக்கி அடுத்த கிராப்புக்கு எங்களுக்கு நல்ல பலன் கொடுக்குதுங்க.
சரிங்க, இப்போ வாழை போட்டாச்சுனாக்கா திருப்பி அடுத்தது வந்து தண்ணி இருந்துச்சுன்னா நெல் போடுவேன் நீங்கள், இல்லைனா பருத்தி போடுவேன் அப்படின்னீங்க. அப்புறம் இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் பப்பாளி கூட போட்டிருக்கிறதா சொன்னீங்க. பப்பாளி வந்து பழத்துக்காக போடுறதற்கு, அப்புறம் இந்த வந்து பப்பாளிலேருந்து பால் எடுக்கிறாங்க, நீங்கள் எதுக்காக போடுவீங்க? அதுக்கு ஏதாச்சும் இந்த ஒப்பந்த சாகுபடி முறைன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி போடுவீங்களா?
ஒப்பந்த சாகுபடி முறைக்கு நாங்கள் போகிறது இல்லைங்க, நாங்களே விதையெல்லாம் நர்சரியில் செடி எடுத்து நட்டு நாங்கள் வந்து பழத்துக்காகத்தான் இது பண்ணுறோங்க. அங்கே பப்பைங்கிற பால் எடுக்கிறதுக்காக நாங்கள் போடலிங்க, ஒரு சிலர் போடுறாங்க பால் எடுக்கிறதுக்காக போட்டு கொடுக்குறாங்க. நாங்கள் வந்து பழத்துக்கு ரெட் லேடி அப்படிங்கிற ஒரு தைவானிலிருந்து வரக்கூடிய ஒரு விதையை வந்துங்க 786 ரெட் லேடி வந்து நாங்கள் போட்டு பண்ணிட்டுருங்க, அதான் மார்க்கெட்டுக்கு நல்லா எடுபடுதுங்க. பப்பாளி வந்துங்க ஒரு 2.5 வருஷத்துக்காக நம்ம கட்டிங் பண்ணலாங்க. இப்போ பப்பாளி வந்து வச்சதுலேருந்து 3வது மாதம் உங்களுக்கு பூ பிஞ்சு எடுக்குங்க. 7வது மாதம் பூ பிஞ்சு இடத்துலேருந்து 90 நாளுங்க கழித்து காய் அறுவடைக்கு வந்துடுங்க. 7வது மாதம் அறுவடைக்கு வந்துடுங்க. 7வது மாதத்துலேருந்து மறுபடியும் ஒரு 1 இயர் 1.5 இயர் வரைக்கும் நம்ம அதை அறுவடை பண்ணிகிட்ருக்கலாங்க.
சரிங்க, இப்போ பப்பாளி சாகுபடிக்கு வந்து நீங்கள் எப்படி இடைவெளி கொடுப்பீங்க, அதுக்கு என்னென்னலாம் செய் நிறுத்தி பண்ணணும்?
பப்பாளிக்கு வந்து இடைவெளின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 6:30 வச்சா நாங்கள் அப்படி தான் பண்ணிகிட்ருக்குறோங்க. ஆரம்பத்தில் 7:00 வச்சாங்க, அது வந்து ஹைட்டாக போகும்போது இடைவெளி அதிகமாக வருதுங்க. அதனால் 6:30 அளவு போட்டு வச்சோம்னாக்க உங்களுக்கு மரம் ஹைட்டாக போகும்போது கணக்காக இருக்குதுங்க. உரமெல்லாம் கொடுக்குறது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 3வது மாதத்துலேருந்து உரம் கொடுக்க ஆரம்பிப்புங்க. பூ பிடிக்கிற சமயம் பார்த்து நாங்கள் அதுக்கு பராமரிப்பு பண்ணுவோங்க. அதுக்கு ஆரம்பத்தில் செடி வச்சதையும் எங்களுக்கு பவுஸ்டின் லிட்டருக்கு 2 கிராம் கரைச்சி மரத்துக்கு 200 மில்லி தண்ணி ஊற்றி விட்டுருவோங்க. வேர் பகுதியில் வந்து ஒரு புழு வெட்டுங்க, அந்த வேரை வெட்டாமல் இருக்கிறதுக்காக இந்த பவுஸ்டின் மருந்தை கரைச்சி நாங்கள் அப்ளை பண்ணுறோங்க. அப்புறம் அதுக்கு பின்னாடி மருந்து மாதம் ஒருக்கா ஸ்ப்ரே பண்ணுவோங்க. ரோகருங்கிற மருந்துங்க, ரோகர் வந்துங்க பூச்சிகள்லாம் நிறையா வருங்க, சாறு உறிஞ்சும் பூச்சிகள், சாறு உறிஞ்சும் பூச்சிகள் மூலமாக உங்களுக்கு வைரஸ் நோய் அட்டாக் பண்ணுங்க. அதன் காரணமாக நாங்கள் அதை வந்து அப்ளை பண்ணுறோம் வச்சுங்களேன். அப்புறம் தைமுத்தம் மேக்சிம்ங்கிற ஒரு அது ஒரு பூச்சி மருந்துங்க, ரெண்டையும் கலந்து மாதம் ஒருக்கா கொடுப்போங்க. அது கூட டபுள்ங்கிற ஒரு டானிக் இருக்குதுங்க, அந்த டானிக் கொடுத்த காய் நல்லா சைனிங் வருங்க. இந்த மாதிரி பூச்சி பாதுகாப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு வருவாங்க, பயிர் பாதுகாப்பு. அப்புறம் அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா உரமெல்லாம் உங்களுக்கு மாதம் ஒருக்க அப்ளை பண்ணிடுவோங்க. குறைஞ்ச அளவில் அதிகமாக கொடுத்தோம்னா செடி செத்து போயிடுதுங்க, ஒரு 50 கிராம் செடிக்கு இந்த மாதிரி அளவு மாதம் ஒருக்கா அல்லது 2 மாதத்துக்கு ஒருக்கா கூட ஓட்டமேற்றிய தொழுவரம் இந்த மாதிரி எல்லாம் கலந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேங்க. ஆனால் அதை விட பப்பாளிக்கு வந்து உங்களுக்கு தொழுவரம் கொடுத்துட்டா அது ரொம்ப ஆவலுங்க, அதிகமாக எடுத்துக்கிட்டு நல்லா காய்க்குங்க. நாங்கள் வந்து வாழைக்காட்டில் வப்பாளி வச்சுருந்தோங்க, அது கொஞ்சம் உரமெல்லாம் போட்டோங்க. பருத்திக்காட்டில் வந்து எந்த இதுவுமே போடலிங்க, செடி வந்து ஆரம்பத்தில் வெளுத்தா வந்ததுங்க ஒரு 300 செடிக்கு. அதுக்கு மட்டும் ஒரு 3 கிலோ 3 கிலோ தொழு உரம் கொடுத்துங்க. அந்த தொழு உரம் கொடுத்தது வந்து நல்லா காய்ச்சிதுங்க, அதனால் தொழு உரம் வந்து சிறந்ததுங்க.
இப்போ பப்பாளியில் வந்து இப்போ சமீபத்தில் வந்து இந்த மாவு பூச்சின்னு வந்துட்டு எல்லா பக்கமுமே அது ரொம்ப பாதிச்சிருச்சு பப்பாளி சாகுபடியெல்லாம். இப்போ உங்கள் பகுதியில் அந்த தாக்குதல் இருந்துச்சா, அதை நீங்கள் எப்படி கட்டுப்படுத்துனீங்க?
எங்கள் பகுதியிலே அந்த தாக்குதல் ஆரம்பத்தில் இருந்ததுங்க. அது வந்து ஆரம்ப ஸ்டேஜில் இந்த மாதிரி ரோகர் இந்த மாதிரி எல்லாம் அடித்து கண்ட்ரோல் பண்ணி வந்தாங்க. அப்புறம் அது மீண்டும் மீண்டும் அதிக தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருந்ததுங்க. நம்ம வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து ஒரு ஒட்டுண்ணிகள் தயார் பண்ணி இந்த மாவு பூச்சிகளை விட்டுறதுக்கு கொண்டாந்து நம்ம ஏரியாவில் நிறைய விட்டாங்க. அது விட்டதன் மூலமாக அது கண்ட்ரோல் ஆயிடுச்சுங்க.
இப்போ பப்பாளி வந்து உங்களுக்கு எப்படி மார்க்கெட்டு கொண்டு போவீங்களா, இல்லை அதுவும் வியாபாரிகள் வந்து எடுத்துக்குவாங்களா?
பப்பாளி நாங்கள் ரேட் சூட் ஆச்சுன்னா நேரடியாக மார்க்கெட்டுக்கு கொண்டு போயிடுவோங்க. இந்த ரேட் வந்து அங்கேயே எங்களுக்கு கிடச்சிங்கன்னா நாங்கள் அங்கேயே வியாபாரிகளுக்கு கொடுத்து அங்கேயே வியாபரிச்சிருக்குங்க, அங்கேயே எடை போட்டுட்டு அங்கேயே அமௌண்ட் வாங்கிக்குவோங்க.
இப்போது 1 ஏக்கரில் பப்பாளி போட்டாக்க குறைஞ்சபட்சம் எவ்வளோ வந்து நமக்கு லாபம் கிடைக்கும்?
குறைஞ்ச அளவு தான் சொல்ல முடியுங்க, ஏன்னு கேட்டால் ஒரு டைமில் மார்க்கெட் ரொம்ப ரைஸ் ஆயிடுது, ஒரு டைம் வந்து ரொம்ப லோவாக போயிடுது, கிலோ 2 ரூபா 3 ரூபாய்க்கெலாம் போயிடுது. அப்படிங்கும் போது உங்களுக்கு 1 ஏக்கரில் உங்களுக்கு ஒரு 2 லேக்ஸ் மிச்சமாகும். செடி நடவு பண்ணுறதுக்கு வந்து செடியை வந்து ஒரு செடி 10 ரூபா வருதுங்க, 1 ஏக்கருக்கு 1000 செடி வருங்க, 6.5 அடிக்கு ஒன்று நட்டோம்னா அது 10,000 ரூபாய் ஆச்சுங்க. மருந்து ஒரு எல்லாம் 10,000 ரூபாய்க்கு அடிக்கு வேணுங்க. உரைச்செலவு ஒரு 20,000 ரூபா ஆகுங்க. அப்புறம் மேற்கொண்டு களை வெட்டுறது இதெல்லாம் ஒரு 10-20 ரூபாய்க்கு மேலே ஆயிருங்க, ஒரு 60 ரூபா 70 ரூபா முட்டுவலி ஆயிருங்க. அதுபோக நம்மளுக்கு நிகரலாமா உங்களுக்கு ஒரு 2 லேக்ஸ் கிடைக்கும்.
சரிங்க, இப்போ வந்து பப்பாளி ஓரளவுக்கு நல்ல லாபம் கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொன்னீங்க. இதை தவிர நீங்கள் வந்து நிலக்கடலை போடுவோம்னு சொன்னீங்க, மரவள்ளி போடுவோம்னு சொன்னீங்க, என்ன பயிர் இப்போ சாகுபடி செய்யலாங்கிறத நீங்கள் எப்படி தீர்மானிப்பீங்க?
நாங்கள் வந்து வாட்டர் சோர்ஸ் எந்த அளவுக்கு இருக்குதோ அதை பொறுத்து நாங்கள் இந்த நிலக்கடலை பருத்தி மஞ்சள் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் முடிவு பண்ணிக்குவோங்க. பருத்தி வந்து அதிகமாக அந்த செஞ்சுரை நோயின்னு சொல்லுவாங்க, அந்த நோய் விழுந்துட்டால் உங்களுக்கு செடி அப்படியே மடிஞ்சு போய் செத்து போயிடுதுங்க. அதனால் அந்த பருத்தி வந்து இடைப்பட்ட காலத்தில் நாங்கள் விட்டுட்டு போடுறதில்ல. அப்புறம் நிலக்கடலைக்கும் வாட்டர் சோர்ஸ் கொஞ்சம் அதிகம் வேணுங்க. தற்காலத்தில் இருக்கிற ஹைப்ரிட் வெரைட்டிக்கெலாம் வாட்டர் வேணுங்க. 2-3 டைம் போட்டு எல்லாம் நட்டமாயிருச்சுங்க, வரலிங்க, போட்டதே எடுக்க முடியலிங்க. அதனால் வாட்டர் கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் விட்டுட்டுங்க, கேப் விட்டுட்டோம். மறுபடியும் வாட்டர் சோர்ஸ் வந்துன்னா கண்டிப்பாக பண்ணுவோங்க, அதுலேயும் நல்ல லாபம் இருக்குதுங்க. நாங்கள் கோட்டுங்கிற வெரைட்டி போட்டேங்க, அது வந்து 1 ஏக்கருக்கு 40 மூட்டை எடுக்கலாங்க. நல்ல முறையாக ஆரம்பத்துலேருந்து நம்ம பூச்சிக்கொல்லியெல்லாம் பயன்படுத்தி கரெக்டான டைமுக்கு அப்ளை பண்ணி கரெக்டான டைமுக்கு களையை வெட்டி அந்த ஜிப்சம் எல்லாம் கரெக்டாக போட்டு வந்தோம்னாக்குங்க, தொழு உரம் கரெக்டாக கொடுத்தோம்னா உங்களுக்கு நல்லா அதுலேயும் நல்லா லாபம் இருக்குது. மஞ்சள்லாம் வந்து நாங்கள் ஒரிசா ராகம் போடுவோங்க, அது நல்லா எடை வருங்க, அது நோய்க்கு கொஞ்சம் தாங்கி வருங்க, தாங்காமையும் போயிருங்க. சீசன் பொறுத்து கிளைமேட் கண்டிஷன் பொறுத்து உங்களுக்கு அது வந்து நோய் தாக்கல் எப்படி இருக்குமுன்ட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் அதுக்கு பராமரிப்பு பண்ணிக்குவோங்க. ஆரம்பத்துலேயே நாங்களுக்கு மொனோகுரோட்டா பாஸும் பவிஸ்டினும் நழைச்சிங்க உணர வச்சு நாங்கள் நடவு பண்ணிடுவோங்க. மறுபடியும் 2 மாதத்துக்கு எந்த உரம் கொடுக்க மாட்டோங்க, அது முளைச்சி வந்த பின்னாடி நாங்கள் 3வது மாதம் உரமெல்லாம் வச்சுங்க, பட்டம் மாற்றி அந்த கிழங்கு நோய் வராமல் இருக்கிறதுக்கு எல்லாம் பாதுகாப்பு பண்ணிங்க. அந்த சூடாமோனோ சுவரடியெல்லாம் உரம் வச்சு ஒரு 20 நாள் கழித்து மறுபடியும் சூடாமான சூடியில் அப்ளை பண்ணிடுவோங்க. அது பண்ணிட்டோம்னா கிழங்கு நோய் வரதுக்கு சான்ஸ் இல்லைங்க. மறுபடியும் 2 மாதம் கழித்து மறுபடியும் சூடாமான சூடியெல்லாம் குப்பையில் கலந்து வச்சு மறுபடியும் அப்ளை பண்ணிடுவோங்க. பத்தாவது மாதம் அறுவடைக்கு வந்துடுங்க. அறுவடைக்கு வந்து முன்னாடி அதை வெட்டி வேக வைத்து மூட்டையாக அடித்து மார்க்கெட் கொண்டு போயிடுவோங்க.
இப்போது இன்றைக்கி விவசாயிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, தண்ணி இல்லை, ஆள் இல்லை, அப்புறம் இளைஞர்கள்லாம் வந்து விவசாயத்துக்கு வர விரும்புறதில்ல, எல்லாம் படிச்சுட்டு ஏதோ ஒரு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறாங்களே தவிர வயக்காட்டில் வந்து பாடுபடுறதுக்கு அவங்க தயாராக இல்லை, எங்கள் தலைமுறையோட விவசாயம் அழிஞ்சு போகுமோன்னு கவலையாக இருக்குது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து இளைஞராக இருக்கீங்க, நீங்கள் வந்து விவசாயத்தில் இருக்கீங்க அப்படிங்கிறத எங்களுக்கு வந்து கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ இந்த ஆள் பற்றாக்குறை, தண்ணீர் பற்றாக்குறை இதையெல்லாம் தாண்டி விவசாயம் எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
இப்போது லேட்டஸ்ட்டாக மெஷினரிஸ்லாம் வந்துருச்சுங்க. மெஷினரியும் வச்சுக்கிட்டுங்க, கூட குறைந்த லேபரை வச்சு கிடைக்கிற லேபரை வச்சு பயன்படுத்தி வாட்டர் சோர்ஸ் நல்லா இருந்தால் வெற்றிகரமாக விவசாயம் பண்ணலாங்க. அது எந்த மாற்றம் இல்லைங்க.
ரொம்ப நல்லா சொன்னீங்க கார்த்திகேயன். அதாவது நமக்கு இடைஞ்சல்கள் இருக்கிறது உண்மைதான், அதை யாரும் மறுக்க முடியாது. அதையெல்லாம் வந்து நம்ம எப்படி தாண்டி மேலே வரலாம் அப்படிங்கிறத யோசிச்சு, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஆள் இல்லை அப்படின்னாக்கா மெஷினரிஸ் இருக்குது, அதை வச்சு பண்ணலாம், அந்த மாதிரி நல்ல முறையில் பண்ண முடியும் அப்படின்னு உங்களை மாதிரி ஒரு இளைஞர் வந்து சொல்லும்போது விவசாயம் வந்து நல்லா இருக்கும் எதிர்காலத்தில் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் கிடைக்குது. இப்போது நீங்கள் வந்து நம்முடைய நிலையத்துக்கு வந்து உங்களுடைய இந்த அனுபவங்கள்லாம் பகிர்ந்துக்கிட்டதோட மற்ற உழவர்களுக்கு ஒரு நம்பிக்கையும் கொடுக்குற விதமாக பேசியிருக்கீங்க. அதனால் நம்ம நேயர்கள் சார்பாக உங்களுக்கு நன்றிகள் தெரிவிச்சுக்கிறோம். வணக்கம்.
நம்மளுக்கும் வானொலியில் பேச வாய்ப்பு கொடுத்த இந்த வேளாண்மை பல்கலைக்கழகத்துக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.
நேயர்களே, இதுவரைக்கும் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டாரம் சென்னம்பட்டியை சேர்ந்த டி கார்த்திகேயன் அவங்க அவங்களுடைய சாகுபடி அனுபவங்களெல்லாம் நம்மளோட பகிர்ந்துக்கிட்டாங்க. இதே போல் நீங்களும் உங்களுடைய அனுபவங்களை வந்து நம்ம வானொலியில் மற்ற நேயர்களோட பகிர்ந்துக்கலாம். அதற்காக நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0422 243 1055. உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்கிறதுக்கு நீங்கள் கடிதங்கள் எழுதலாம். கடிதங்கள் எழுத வேண்டிய முகவரி விவசாயி சமுதாய வானொலி நிலையம், விரிவாக்க கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 3. மின்னஞ்சல் முகவரி DEE@TNAU.AC.IN. உங்களுடைய கருத்துக்களையும் அனுபவங்களையும் விவசாயி சமுதாய வானொலி வரவேற்கின்றது.